சீல ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறவரே, சகல ஞானத்தையும் உடையவரே, சர்வ வல்லமையையும் செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறவரே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் மாறாதவர். உமை துதிக்கிறோம் ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்த பாதுகாவலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தி வந்த இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமல், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமல், எங்கள் மேல் நீடிய பொறுமையாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, கடந்த நாட்களிலே எங்களுக்கு தந்த விடுதலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், மன்னிப்பின் சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் நடத்திய நன்மையான நிகழ்வுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம் ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் பற்பல விதமான மன கவலையோடு பாரத்தோடு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்கள் உள்ளங்களின் பிரச்சனைகளை, அவர்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உமை நோக்கி கூப்பிடும் இந்த அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, சரீர வியாதிகள் உண்டு, மன உளைச்சல்கள் உண்டு, சமாதான குறைவுகள் உண்டு, பண தேவைகள் உண்டு, எல்லாவற்றுமே சமூகத்திலே வைக்கிறோம் ராஜா. நீர் இறங்கி உதவி செய்தும் சிறுநீரகத்திலே ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களினாலே, பிரச்சனைகளினாலே, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இறங்கி உதவி செய்யும், சரியான வைத்தியர்களிடத்திலே கடந்து செல்லவும், வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யவும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வயது கடந்து சென்றாலும் திருமணம் ஆகவில்லையே என்ற துக்கத்தோடு இருக்கிற சகோதரிகளுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த தவறான தீர்மானங்களையும் செய்துவிடாதபடி காத்துக்கொள்ளும். அவர்களை யாருக்காக இந்த உலகத்திலே நீர் உருவாக்கினீரோ அந்த மணமகனை சரியான நேரத்திலே உடைய பிள்ளைகள் முன்னாலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பெற்றோருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இதை குறித்த பாரத்தோடு கவலையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் சரியான வழிகாட்டியும் தோழனுமாயிருந்து உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலேயும் தங்கள் சொந்த ஊர்களை விட்டு தூர இடங்களிலே கல் உடைக்கும் பணியிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாகவே உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அருமையான சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் செய்யும் பணியிலே உம்முடைய பாதுகாவலை தாரும். எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அவருடைய கண்களை விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் சலவை தொழில் செய்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சிய உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பணிகளுக்குள்ளே செல்லும்படியாய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அவருடைய தொழிலிலே அவர்களுக்கு இருக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இறங்கி நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். தகப்பனே, இன்னமும் பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுக்கு திருமணம் ஆகாதபடினாலே சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் பார்வை இழந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி ஓடி ஆடி திரிகிற அருமையான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், இன்னமும் பரிசுத்தப்படுத்தும், இன்னமும் மேன்மையாக நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் காது கேட்க முடியாதவர்கள், வாய் பேச முடியாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இறங்கி நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அவருடைய வாழ்க்கைக்கென்று நல்ல திட்டங்களை அமைத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே விசேஷித்த பணி செய்கிற அருமையான ஊழியக்காரர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியிருக்கிறோம். இன்னமும் ஆண்டவரே, புதிய கல்வி நிலையங்களுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே, அவர்களுக்கு ஏற்ற பாடங்களை படிப்பதற்கான வழிவாசல்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் விரும்பும் பாடங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறோம். புதிய கல்வி நிலையங்களுக்கு செல்பவர்களுக்கு தேவையான பண சகாயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் படிப்பிற்கு பணம் ஒரு தடையா இல்லாதபடி கர்த்தர் அவர்களை ஏற்ற விதமாய் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் செலுத்துகிற, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அருமையான வாலிப சகோதரர்களுக்காக, பெரியவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பாமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற வசனங்களின் மூலமாக நாங்கள் இன்னும் அதிகமாய் உமை நேசிக்கிறவர்களாய் மாற, இன்னும் அதிகமாய் உமக்கு பிரியமானதை செய்ய தூயாவின் வல்லமை பெற்றவர்களாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்று நாம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 11 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், 2 தீமோத்தேயு 3:11. அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா எனும் பட்டணங்களில் எனக்குண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். இவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்கலாக்கிவிட்டார். தீமோத்தேயு அப்போஸ்தலனாய் பவுலின் எல்லா பாடுகளையும் அவர் பிரயாணத்திலே சகித்த உபத்திரவங்களையும் நன்கு அறிந்திருந்தார். அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா போன்ற பட்டணங்களிலே பவுல் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது மிஷனரி பயணங்களிலே சென்றிருந்தார். பவுல் லீஸ்திராவில் இருந்தபொழுது கல்லெறியப்பட்டு செத்தவரை போல விழுந்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்றே நாம் கூறலாம். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். எனவேதான் பவுல் இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று கூறுகிறார். தீமோத்தேயும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த பகுதியில் இருந்து வந்தபடியினாலே இவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நன்றாய் தெரியும். 2 தீமோத்தேயும் 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருப்பதனால் நாம் சில காரியங்களை, சில துன்பங்களை சகிக்கத்தான் வேண்டும். நாம் தேவனுக்காக எந்த ஒரு பாதிப்பையும் அடையாமல் பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை நடத்த முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக மேல்நாடு ஒன்றிலே மெல்வின் என்பவர் சொல்லும்பொழுது, கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது இன்று மக்களிடையே மிகுந்த வெறுப்பை சம்பாதிக்கிறது, இது வெகு விரைவில் நமக்கு ஆபத்தாய் மாறிவிடும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார். இந்த வார்த்தைகளின் துல்லிபமான கருத்தை உலகத்திலே இன்று நிறைவேற காண்கிறோம். உண்மையான தேவ பிள்ளையாயிருப்பது என்பது இன்றைய நாட்களிலே மக்களால் வெறுக்கப்படக்கூடிய உண்டாயிருக்கிறது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவ நிமித்தம் துன்பத்தை சகிக்கவே வேண்டும். மனிதர்கள் எத்தனையோ தவறு செய்யும் பொழுது சமுதாயம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும். ஆனால் ஒருவரை நரகத்தினின்று தப்புவித்து நல்வழிப்படுத்தும் பொழுது சமுதாயத்திலே கண்டுகொள்ளப்படுவார்கள். சமுதாயம் திருந்தியவரையும் திருத்தியவரையும் பகைக்கும், அது தடுக்கும், அது அவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும். ஆனால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் அவைகளை சகிக்கவே வேண்டும். நமக்குரிய பலன் தேவனால் உண்டாகிறதாயிருக்கிறது. நாம் விசுவாசத்திற்காக நிற்க விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டியதாயிருக்கும். 2 தீமோத்தேயு 3:13 பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். இங்கே பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்களை பற்றி பவுல் குறிப்பிடுகிறார். இவர்கள் மற்றவர்களை வழிவிலகச் செய்து அவர்களை மோசம் போக்கி விடுவார்கள். இவர்கள் செய்வது இதுதான். ஆனால் இவர்களும் மோசம் போகிற நிலைமையை தேவனால் அடைவார்கள், மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். இதுவே சபை எடுத்துக்கொள்ளப்படும் முன்னர் இருக்கும் ஒரு நிலைமை. சரி, இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? 2 தீமோத்தேயு 3:14-15 நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவனென்றும் உனக்கு தெரியும். விசுவாச துரோகமாகிய உலகத்திற்கு நஞ்சு முறிக்கும் மருந்து என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையே. அதேபோல தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரே ஒரு ஆதாரமும் கர்த்தருடைய வசனமே. அப்போஸ்தலனாய் பவுல் தீமோத்தேயுவை தான் கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளிலே நிலைத்திருக்கும்படி ஆலோசனை கொடுக்கிறார். தீமோத்தேயு தன்னுடைய பாட்டியினிடத்திலிருந்தும் தாயினிடத்திலிருந்தும் வேத வசனங்களை கற்றிருந்தார், அதிலே வளர்ச்சி அடைந்திருந்தார். உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க என்று 15 பார்க்கிறோம். இங்கே ரட்சிப்பு என்று பவுல் குறிப்பிடுகிறாரே, எந்த ரட்சிப்பை பற்றி கூறுகிறார்? தீமோத்தேயு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர். சரி, ரட்சிப்பு 3 காலகட்டத்திற்குரியது. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் போன்ற 3 காலங்களுக்கும் உரியது. நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவேன். இதை சற்று விளக்கமாக கூறுகிறேன், கவனியுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று இறந்த காலத்தில் சொல்லப்படுவதற்கு அர்த்தம் என்னவென்றால், இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய நியாய தீர்ப்பை அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். எனவே நாம் அவரிலே விசுவாசம் வைக்கும் பொழுது நாமும் மரணத்தினின்று நீங்கி ஜீவன் உள்ளவர்களாய் மாறுகிறோம். எனவே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அடுத்ததாக நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அவர் நம்மில் ரட்சிப்பின் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது இந்த வாழ்க்கையிலே பரிபூர்ணமடையாது. ஆனால் நாம் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு நாள் வருகிறது. அப்பொழுது 1 யோவான் 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் இருப்போம் என்ற நம்பிக்கை உண்டாகிறது. வாசிக்கிறேன், 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பவுலப்போஸ்தலன் சொல்கிறது என்ன? வேதவசனம் நம்மை ரட்சிக்கிறது. அது மட்டுமல்ல, அது மரணத்தினின்று நீங்கலாக்கி நம்மை ஜீவன் உள்ளவர்களாக மாற்றுகிறது. நித்திய ஜீவனை உடையவர்களாக்குகிறதும் கர்த்தருடைய பிள்ளைகளாக்குவது மட்டுமல்லாமல் நம்மை இந்த தீய உலகத்திலிருந்து இப்பொழுதும் ரட்சிக்கிறது. நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மீட்பு பெற்றவர்களாகவும் வளர்ச்சி அடைகிறவர்களாகவும் செய்கிறது. நாம் தொடர்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து கீழ்ப்படியும் பொழுது இவை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறோம். இந்த வேத வார்த்தைகள் நம்மை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்களாக மாற்றும். மேலும் இந்த வாழ்வை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளும் ஞானத்தையும் இந்த வசனம் கொடுக்கிறதாயிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. இங்கே வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று பவுல் சொல்லும்பொழுது இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள வேத வாக்கியங்களை குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம்தான் 2 தீமோத்தேயு நிருபம் எழுதப்படும் பொழுது எழுதப்படவில்லையே. அப்படி இருக்கும்பொழுது இங்கே பவுல் குறிப்பிடுகிற எல்லாம் என்ற வார்த்தைக்குள் இந்த புத்தகமும் எப்படி வர முடியும் என்று ஒருவேளை நீங்களும் கூட கேட்கலாம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷமும் வேத வாக்கியம் என்ற அடிப்படைக்குள் வந்து விடுவதால் அதுவும் இதில் அடங்கும். அடுத்ததாக தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று வசனம் கூறுகிறது. ஆங்கிலேய மொழிபெயர்ப்பிலே தேவனுடைய அகத்தூண்டுதலினால் வேத வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தத்தில் உள்ளது. தேவன் சொல்ல சொல்ல இவர்கள் அந்த வார்த்தைகளை எழுதி தரவில்லை. தேவன் அந்த மனிதர்களுடைய ஆளுமை தன்மை, அவருடைய சிந்தனை முறை போன்றவற்றை பயன்படுத்தி தான் சொல்ல விரும்பிய கருத்தை துல்லியமான முறையிலே சொல்லியிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் வேதத்திலே சொல்லிவிட்டார். இன்னும் அவர் தெரிவிக்க வேண்டியது ஒன்றுமில்லை. அவர் இன்று பரத்திலிருந்து பேசினாலும் அவர் ஏற்கனவே கூறிய வேத வார்த்தைகளோடு கூட இன்னும் எதையும் புதிதாக இணைக்க மாட்டார். அடுத்த வசனத்திலே உபதேசத்துக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்கள் எல்லாம் உபதேசத்திற்கு பிரயோஜனமாயிருக்கிறது. எனவேதான் நாம் இந்த வேத வசனங்களை தொடர்ச்சியாக கருத்தோடு சிந்திக்கிறோம். அடுத்து கடிந்து கொள்ளுதலுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடிந்து உணர்த்துதல். நாம் வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலமாய் நம்முடைய குறைவுகளை உணர்த்துகிறார். இந்த விதத்திலேயே தேவன் நம்மோடு செயல்படுகிறாரா இல்லையா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் மற்ற சாதாரண புத்தகத்தை வாசிப்பது போல இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தேவன் உங்களோடு இடைபடுவதில்லை. அதே வேளையிலே நீங்கள் ஜெபத்தோடு வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் உங்களை உணர்த்தினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உங்கள் வாழ்க்கையிலே உள்ள தவறுகளை, பாவங்களை சுட்டிக்காட்டி வேதவசனம் உங்களை சீர்திருத்தம் செய்கிறது. அடுத்ததாக இது நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதாவது வேதவசனம் நம்மை சிந்தனையிலும் செயலிலும் தேவ சித்தப்படி ஒழுங்குபடுத்தி வாழ வைக்கிறது. இது எவ்வளவு சிறந்த முக்கியமான ஒரு பணி இல்லையா? வேதத்தை வாசித்தால் இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல 16 தேறினவனாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் செய்வதெல்லாமே மிகவும் சரியானதாக இருக்கும் என்ற தேறின நிலைமைக்கு நாம் வந்துவிட முடியாது. ஆனால் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நிலைமைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாட்களிலே பார்ப்பீர்கள் என்றால் அநேக குழந்தை கிறிஸ்தவர்களை பார்க்கலாம். இவர்கள் வளர்ச்சி அடையாத தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவ வசனத்திலே தேறும் பொழுது முழுமையான வளர்ச்சி அடைந்த தேறினவர்களாக மாற முடியும். மேலும் 16 வசனத்திலே எந்த நற்கிரியையையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த ஒரு நற்கிரியையையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக உங்களை மாற்றுகிறது. தேவனுடைய வசனம் இல்லாதவர்களால் இதை செய்ய முடியாது. சில இடங்களிலே 6 மாத காலம் அல்லது 2 வாரங்கள் வேதாம வகுப்புகளை நடத்துவதை பார்க்கலாம். இவைகளிலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் தேறின நிலைமையை அடைந்துவிட முடியும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அது தோல்வியையே தரும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்வது போல எல்லா வசனங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுதே உங்களை அந்த நற்கிரியையை செய்ய தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறது. நாம் இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தின் இறுதி பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு மிகவும் தனிப்பட்ட முறையில் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். தீமோத்தேயுக்கு வேதவசனம் போதிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது தீமோத்தேயு வேதவசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, நீங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக வேதவசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இத்தனை ஆண்டுகள் வேதவசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? அதை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் வாஞ்சிய உள்ளவர்களாயிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கான வாய்ப்பை தருவார். அதேபோல விசுவாச துரோகம் பூமியிலே நடக்கும் இந்நாட்களிலே நம்முடைய ஆதாரமாக இருப்பது கர்த்தருடைய வசனம்தான். கர்த்தருடைய வசனம் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதா இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தையே தேவ வசனம் அநேகருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உறுதியாக நம்புகிறோம். அநேகருடைய வாழ்வும் இதற்கு சான்றுகளாய் இருக்கின்றன. வேதவசனங்கள் நம்முடைய இருதயத்தின் தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. நாம் இதுவரை தியானித்த கருத்துக்களின்படி கர்த்தருடைய வசனம் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அதற்கு சாட்சியாக ஒரு நேயரின் கடிதத்தை உங்கள் முன்னாலே நான் வைக்க விரும்புகிறேன். கவனியுங்கள், வாசிக்கிறேன். நான் ஒரு பெரிய கடிதத்தை எழுத விரும்பவில்லை. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் வேத தியானங்களும் எனக்கும் என் கணவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நானும் எனது கணவரும் ஒரே படகில் துடுப்பு இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருந்தோம். எங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியவில்லை. குடும்ப பிரச்சனைகள். இதன் மத்தியிலே உங்கள் வானொலி செய்தியை கேட்டபொழுது எங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த மகிழ்ச்சி திடீரென்று நுழைந்ததை உணர்ந்தோம். எங்கள் வாழ்க்கையிலே இதுவரை இருந்த பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்க ஆரம்பித்தது. நாங்கள் பக்தியுள்ள பெற்றோரால் வளர்க்கப்படவில்லை. நாங்கள் கிறிஸ்தவ சபைக்கு தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தாலும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தாலும் எங்களுக்கு சத்தியம் புரியவில்லை. அது ஏன் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சிகளை காலையிலே ஒழுங்காய் கேட்க ஆரம்பித்திருக்கிறோம். அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை உணர ஆரம்பித்திருக்கிறோம். முன்பு எங்கள் பாவத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் வேதத்தின் அடிப்படை காரியங்களை பற்றியும் தெரியாதிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மீது வந்தார். அதை விசுவாசித்தோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருப்பதை இப்பொழுதே அறிந்து விசுவாசிக்கிறோம். அதேபோல உயிர்த்தெழும் வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. நாங்கள் எங்களுடைய பலத்தால் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று பலமுறை முயற்சித்து தோல்வியையே தழுவினோம். நாங்கள் உங்கள் உபதேசத்தை கேட்ட பின்னர் இந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டோம். நாங்கள் அந்த யுத்தத்தை நிறுத்திய பின்னரே தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பித்திருப்பதை அனுபவிக்கிறோம். எங்களை சரியான திசையிலே அழைத்துச் செல்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட கிருபையினாலும் பரிசுத்த ஆவியின் வரங்களாலும் இது நடைபெறுகிறது என்று அறிந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். ஆம் அருமையானவர்களே, இவ்வாறு அந்த சகோதரி தான் கர்த்தருடைய வசனத்தினாலே பெற்ற ஆசீர்வாதங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்காக தேவனை துதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். உங்களிலே சிலர் அதை குறித்து எங்களுக்கு எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, வேத வசனங்கள் எல்லாம் பிரயோஜனமானவைகள். அதை இந்த சகோதரி வாழ்க்கையிலே உணர்ந்து விட்டார்கள். நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள். வேறு எந்த புத்தகத்திலும் உள்ள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதில்லை. அவற்றிலே ஜீவன் இல்லை. ஆனால் வேத வசனத்தில் உள்ள வார்த்தைகளோ தேவனுடைய வார்த்தைகள். அவை உங்களிலே மாற்றத்தை உண்டு பண்ணி உங்களை பயனுள்ளவர்களாக மாற்றுகிறதாயிருக்கிறது. இவ்வளவு சிறந்த ஒரு பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டு இன்னமும் அதை படிக்காமல் இருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். அநேக புதிய வேத புஸ்தகங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கலாம். நீங்கள் அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை பயனுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வேத வசனங்களின் வல்லமையை குறித்து, மகத்துவத்தை குறித்து மறுபடியும் ஒருமுறை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாகவும் நீர் பலரோடு ஒவ்வொரு நாளும் உறவாடுகிறீர். அவர்களை பயனுள்ள மனிதர்களாய் மாற்றி வருகிறீர். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்திலே வளர உதவி செய்கிறீர். கடிந்து கொள்கிறீர், ஆறுதல் படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். வாஞ்சியோடு இந்த வசனங்களை கேட்டு தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனங்களை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனம் அவர்கள் வாழ்க்கையிலே, இன்று இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உண்மையாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது கவலையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இந்த நாளிலே நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும், உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் நீரே உதவி செய்யும், கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 112:2. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 112:2.